யாராவது இப்படி சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா? எனக்குன்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிடணும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 800 கோடி ஜனங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒருத்தரை கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறார், தேர்வு பண்ணி வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, மிஸ் பண்ணிட்டா என்ன மாதிரி ப்ரெஷர் பாருங்க அது. வாங்க ஒரு சில பதில்களை இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கலாம்.
ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும் சொல்லி நான் நம்புகிறேன்.
ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் சிங்கிளாக இருக்கும்போது ஒரு போதகரை சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், கிரேஸ்வன், உனக்குன்னு கடவுள் ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். அந்த பொண்ணு எங்கேயோ தான் வளர்ந்துன்னுக்குது. நீ ஜபம் பண்ணிட்ட பிறகு தான் இந்த பொண்ணு பிறந்து வளரணும்னு இல்லை, ஏற்கனவே உனக்காக கடவுள் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டுக்கிறாரு. அந்த பொண்ணு வளர்ந்துங்குது. இப்போ நீ அந்த பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு என்ன நான் வேணும், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நான் குணாதிசயத்தை நீ எதிர்பார்க்குற, அதெல்லாம் எழுதி வச்சு நீ ஜெபம் பண்ணு அப்படின்னார். இப்போ ஒரு பக்கம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்களே, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்னா, இந்த 800 கோடி ஜனங்க மத்தியில் ஒருத்தர் எனக்காக பிறந்திருக்கிறாங்க, அந்த ஒருத்தரை நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும். அந்த ஒரு சாய்ஸை வேற ஒருத்தர் கட்டின்னு போயிடக்கூடாது, நான் மிஸ் அப் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு சகாயம் பண்ணுங்க. இது ஒரு விடுதலையை கொண்டு வரல, இது ஒரு ப்ரெஷருக்குள்ள என்னை கொண்டு போயிருச்சு. ஏன்னா இந்த தத்துவம் வேதத்திலிருந்து வந்த தத்துவம் இல்லை. திஸ் பிலாசபி இஸ் நாட் ஃப்ரம் த வேர்ட். உலகத்தில் இருக்கிறவங்க சொல்றது விஷயம் இது. எனக்குன்னு ஒருத்தி பிறந்திருக்கிறா, இந்த யூனிவர்ஸ் எனக்காக அவளை அனுப்பி வச்சிருக்குது, அவரை அனுப்பி வச்சிருக்குது, அதனால நான் அவரை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதை கிறிஸ்தவங்களும் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். எனக்குன்னு கர்த்தர், இப்போ யூனிவர்ஸ் பதில் கர்த்தர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் எனக்காக ஒருத்தரை உருவாக்கியிருக்கிறாரு, அவரை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்கள நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஆனால் தேவனை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சித்த சுயாதீனத்தை கொடுத்தவர், லிபர்ட்டி, ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நன்மையும் தீமையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் முன்னாடி வச்சிருக்கிறேன், நீ தெரிந்து கொள். அவர் சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன் உனக்காகன்னு சொல்ல. ஏன்னா கர்த்தர் நமக்காக ஏதாவது தீர்மானத்தை எடுக்கிறதா இருந்தா, நம்மளுடைய சாய்ஸை அவரே சூஸ் பண்ணுறதா இருந்தா, இந்த உலகத்தில் ஒருத்தருமே வியாதியில் இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் சுகமாக்கியிருப்பார். இந்த உலகத்தில் ஒருத்தருமே ரட்சிக்கப்படாமல் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நீ உனக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ரட்சிக்கப்பட்டு நீ அவ்வளோதான் அப்படின்ற வராண்டவர். ஏன்னா சாய்ஸே இல்லைனா கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் இதுதானே தேவனுடைய மகிமை, சாய்ஸ் அவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரு, நம்மள்கிட்ட கொடுத்து சொல்கிறாரு நீ சூஸ் பண்ணு. அப்போது ஜீவனும் மரணமும் வரும்போதே நம்மள்கிட்ட சாய்ஸை கொடுத்துட்டார்னா, பரலோகமாக நரகமாக அப்படின்றதே நீ சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டார்னா, ஏசு கிறிஸ்து ரட்சகராக நீ வேணுமா வேண்டாமா நீ சூஸ் பண்ணுன்னு கொடுத்துட்டார்னா, திருமணத்துடைய சாய்ஸை கூட அதே அளவுக்கு நம்மள்கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். ரொம்ப சிம்பிள் பாருங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கை துணையை உங்களுக்காக தேர்வு செய்ய மாட்டார். God will not choose your life partner for you. ஆண்டவர் ஞானம் நிறைஞ்சவர், அவருக்கு தெரியும். அப்புறமா வந்து அவர்கிட்ட வந்து நிற்போம், நீங்கள் பார்த்தீங்களா ஆண்டவர் கட்டி வச்சுங்க என் வாழ்க்கை பாரு எப்படி இருக்குதுன்னு. அதனால் ஆண்டவர் விலகிட்டாருன்னு வச்சுங்களா, அது ஒரு காரணம் ஒரு பக்கம். ஆனால் தேவன் இப்படி தான் செயல்படுறார், எப்போவுமே அவர் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸை கொடுக்குறார், நீ சூஸ் பண்ணுன்றார். அப்புறம் என்ன அப்படியே அனாதையை விட்டு போயிட்டீங்களா ஆண்டவர், ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, என் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், என் வார்த்தை உனக்கு கொடுத்துருக்குறேன், எழுதப்பட்ட வார்த்தையில் ஞானத்தின் கோட்பாடுகள் நிறைந்ததாக அது இருக்குது. எப்படி ஒருத்தன் தன்னுடைய மனைவியை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய அசைன்மெண்ட் கேட்ட மாதிரி, விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி. லாஸ்ட் எபிசோடில் இதை பற்றி நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். 5 ஃபேக்டர்ஸ் இல்லையா, 5 கீஸ் டு ஹெல்ப் யூ டிஸ்கவர் யுவர் லைஃப் பார்ட்னர். எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த எப்படி சரியான விதமான ஒரு பர்சனை நீங்கள் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், வேதத்தின் கோட்பாடுகளை கொடுத்துருக்குறேன், ஆவியானவர் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறார், அவருக்கு நீ சமர்ப்பணம் பண்ணு, நல்ல ஒரு சில ஜனங்களை நான் கொண்டு வர்றேன். ஒருத்தரை தான் நீ செலக்ட் பண்ண முடியும், ஆனால் நீ தான் செலக்ட் பண்ணும். இதுதான் கர்த்தருடைய வழி. அப்போது யாரோ ஒருத்தரை கர்த்தர் உங்களுக்காக படைச்சு உருவாக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற அந்த பொய்யை ஏற்றுக்காதீங்க. மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி ஒரு பாரத்துக்குள்ளே போயிடாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. சரியான ஜனங்களை சரியான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், உங்களுக்கு சாய்ஸை கொடுத்து சொல்லுவார், பார் இந்த பர்சனை திருமணம் பண்ணிக்கிட்டா இப்படி இருக்கும், இந்த பர்சனை பதில் இந்த பர்சனை யோசிச்சு பாரு, இவங்களுடைய குணாதிசயங்களை பாரு, இவங்களை பாரு, இவங்க உங்கள் அசைன்மெண்ட் இன்னும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறாங்க. அவர் சொல்லி தருவார், ஆனால் உங்களுக்காக தேர்வு செய்ய மாட்டார். இது ஒரு முக்கியமான பிரின்சிபல் தெரியுமா இது? இப்போது நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா இந்த சத்தியம் எங்கேன்னு கிடைக்குது நமக்கு? வேதத்திலிருந்து தான். பாருங்கள் எண்ணாகமம் 36 அதோடைய 6 இப்போ நான் உங்களுக்காக நான் படிக்க போகிறேன். ஆனால் அதோடைய பேக்ரவுண்டை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஜிலோஃபிஹேடுன்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவருக்கு 6 மகன்கள் இல்லை. ஆனால் மோசேயுடைய பிரமாணத்தில் கர்த்தர் சொல்லிட்டார், ஒருத்தன் குமாரன் இல்லாமல் மறிச்சு போனால் அவனுடைய சொத்து, அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய சகோதரர்களுக்கு தான் போகும், குமாரத்திகளுக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா குமாரத்திகள் வேறு கோத்திரத்தில் கூட திருமணம் பண்ணிக்கலாம் அவங்க. அப்போது சொத்து அவங்களுக்கு போச்சுன்னா அந்த கோத்திரத்தில் இருக்க வேண்டிய அந்த பங்கு வேறு கோத்திரத்துக்கு போயிருமேனு ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார். ஆனால் இந்த 6 விடலை. மோசஸ்ட்ட போய் அப்படி விட்டுடலாமா, என் தகப்பனுடைய பேர் என்ன ஆகுறது, எங்கள் தகப்பனுக்கு ஒரு லெகசி வேணும் இல்லையா, அப்போது எங்களுக்கு எங்கள் தகப்பனுடைய சொத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னும் போது மோசே ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். ஆண்டவரே, ஜெலோஃபியாடுடைய பொண்ணுங்க கேட்குறது நியாயம் மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது அவர் சொல்கிறத கவுனிங்களேன். என்னாகுமோ 36:6 கர்த்தர் ஜெலோப்பியாத்தின் குமாரத்திகளை குறித்த காரியத்தில் கட்டளையிடுகிறதாவது, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம். ஓகே, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம், ஆனாலும் தங்கள் பிதாவின் கோத்திரத்தின் வம்சத்தாரில் மாத்திரம் அவர்கள் விவாகம் செய்ய வேண்டும். யாரை வேணா நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க, ஆனா உங்க தகப்பனுடைய கோத்திரத்தாரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கங்கன்றார். அப்பதான் உங்களுடைய தகப்பனுடைய சொத்து வேற கோத்திரத்துக்கு போயிடாது. அது எவ்வளவு பெரிய ஞானம் பாருங்க. இதுல ஒரு டைப்பாலஜி இருக்குது. யாரை வேணா திருமணம் பண்ணிக்க நீ சூஸ் பண்ணு, ஆனா தகப்பனுடைய வீட்டில இருந்து சூஸ் பண்ணு, ரட்சிக்கப்பட்டவங்களா சூஸ் பண்ணு, ஏசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டவங்களா சூஸ் பண்ணு, அவங்களும் உன் கூட சேர்ந்து அப்பா பிதாவேன் தேவனை வணங்குறவங்களா இருக்கட்டும். விசுவாசத்து ஃபேக்டர், லாஸ்ட் எபிசோடில் அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் நான். ஓகே, ஆனால் இந்த விஷயத்தை கவுனிங்களே, அவர் சொல்கிறத கவுனிங்க, அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானவர்களை விவாகம் செய்யலாம். அவர் சொல்லவே இல்லை அவர்கள் நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறவர்களை தான் விவாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார். 6 சொல்லு, அவங்க உங்களுக்கு மாப்பிள்ளை ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிட்டேன், ஏற்கனவே பறந்துட்டான் வளர்ந்துட்டான் கூட ஒழுங்கு மரியாதை அவங்கள கட்டிக்க சொல்லு அப்படின்னு சொல்லலை. உனக்கு யார் விருப்பமோ நீ கட்டிக்க, உங்கள் அப்பாவுடைய கோத்திரத்தாரை மட்டும் கட்டிக்க அப்படின்றார். கர்த்தர் பாருங்க எவ்வளோ பெரிய விடுதலை ஏற்படுத்தினார். பர்ஃபெக்ட் சாய்ஸ் எனக்காக காத்திருக்கிறாங்க. இல்லை, நல்ல ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆவியானவருடைய ஞானத்தையும் வேதத்தின் கோட்பாடுகளின் ஞானத்தை பயன்படுத்தி சரியானவங்களை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு அது ஒத்து போகிறதில்ல. ஒரு சில பேர் என்னன்னா, இல்லை ஆண்டவர் நீர் சொல்லும், கர்த்தாவே நீர் சொல்லும், யார் எது என்று காண்பியும். ஆண்டவர் சொல்றார், அந்த விளையாட்டே வானா, உனக்கு நான் ஞானத்தை குத்துக்கிறேன், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார், நீ சூஸ் பண்ணிக்கோ, நீ பண்ணு. இல்லை ஒரு சில பேர் இல்லை, அது பக்தி வைராக்கியமான காரியம் அல்ல, கர்த்தருக்கு யார் சுத்தமோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இது ரொம்ப கேரிஸ்மேட்டிக்காக சொல்றதுக்கு அப்படியே ஒரு பக்தி வைராக்கியமாக இருக்குது பார், அப்படியே ஒரு ஆவிக்குரிய மாயாஜால உலகத்துலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்குது அது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப சிம்பிள் பார், ஆண்டவர் சிம்பிளான தேவனார் சொல்றார், உனக்கு யார் இஷ்டமோ கட்டிக்கோ, சரியா, ஞானத்தை நான் கொடுக்குறேன், சரியான கோட்பாடுகளை வச்சு நீயே சூஸ் பண்ணிக்க, ஒன்று ஞாபகம் வச்சுக்க, விசுவாசிகளை அவங்களுக்குள்ள இருந்து மட்டும் நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்றார். சில பேர் ஆண்டவரோட ஸ்பிரிச்சுவல் பார், ஆண்டவருக்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி கொடுப்பாங்க. இல்லை கர்த்தர் நீர் எனக்காக தெரிந்து கொள்ளும், ஆண்டவர் சொல்றார் வானா நீ தெரிந்துக்கோ, நீ சூஸ் பண்ணு. பார், ஒருவேளை பர்ஃபெக்ட் சாய்ஸ் யாரோ ஒருத்தர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் உங்களுக்குன்னு ஒருத்தர் தான் அந்த உலகத்தில், அந்த ஒருத்தரை இப்போ பைதவே நான் வந்து நிறையா பேரை திருமணம் பண்ணிக்கங்கனாலாம் சொல்ல வரவே இல்லை. ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தரை கர்த்தர் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறார், முடிவெடுத்து வச்சிருக்கிறான்னு சொல்கிறத தான் நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறேன், அது ராங். அது அப்படி சொல்லிட்டோன்னா அப்போது இந்த வாழ்க்கை துணையை ஏதோ ஒரு வியாதி நிமித்தமோ ஆக்சிடென்ட்லேயோ இல்லை யுத்தத்துலேயோ இழந்துடுறாங்க தெரியுமா. இப்போ கணவர் இறந்துட்டார்னு வச்சுங்களேன் யுத்தத்தில், இல்லை வியாதி நிமித்தம் ஏதோ ஒரு காரணத்தை இறந்துட்டார், அப்போ அவங்க திருமணம் பண்ணிக்க முடியாதா? அவருடைய மனைவி அந்த விதவை திருமணம் பண்ணிக்கக்கூடாதா? ஆனால் வேதத்தில் நீங்கள் பாருங்கள், ரீமேரேஜ் ஆண்டவர் ஃபார்பிட் பண்ணுறதே இல்லை. ரூத்துடைய முதல் கணவர் இறந்துடுறாரு, ஆனால் அதுக்கப்புறம் தேவன் ரூத்தும் போவாசும் சந்திக்கிற மாதிரி சூழல்களை கொண்டு வந்து அவங்க உள்ளத்தில் விருப்பங்கள் இருந்ததுனால, அது பிரமாணத்துக்கும் ஏதுவானதாக இருந்ததுனால அவங்க ரீமேரேஜ் பண்ணுன்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது ஆண்டவர் தடை போடவே இல்லை. பார், ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் கர்த்தர் எனக்காக தெரிந்து வச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்போ கணவரோ மனைவியோ இறந்துட்ட பிறகு மீண்டும் திருமணம் அவங்க செஞ்சுக்க கூடாது. ஆனால் அப்படி இல்லையே. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் 1 7 அதிகாரத்தில் விதவைங்களை பற்றி பேசிட்டு வர்றாரு. இப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்றார். அந்த வசனத்தை உங்களுக்கு படிச்சிடும் பாருங்க, 1 7:39 மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும், கவனிச்சிங்களா, தனக்கு இஷ்டமானவனையும் ஆனால் கர்த்தருக்கு உட்பட்டவனமாய் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். She is free to marry whomever she wishes. ஆக்சுவலா இந்த உலகத்துடைய பிலாசபி பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் உனக்காக ப்ரிப்பேர் ஆயிருக்குது. அந்த பிலாசபி படி படிச்சா எப்படி படிச்சிருந்துருக்கணும், நம்ம கணவன் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமான எவனையும் திருமணம் பண்ணிக்க கூடாது. ஏனென்றால், ஏனென்று சொன்னால், உனக்காக வைக்கப்பட்டிருந்தவன் மறித்து போனான் அல்லவா. இப்படிதான் வந்திருக்கணும். இந்த டீசன் தமிழ்ல பேசுறதே ஒரு சேலஞ்சு பார். அப்படிதான் சொல்லியிருக்கணும். பவுல் ஃபார்பிட் பண்ணவே இல்லை, வேண்டான்னு சொல்லவே இல்லை. பவுல் சொல்றார், உனக்கு யார் இஷ்டமா கல்யாணம் பண்ணிக்கோ, ரச்சிக்கப்பட்டவனான் மட்டும் பாரு அப்படின்றார். ஏன், ஏன்னா பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்ற தத்துவம் ஒரு பெரிய கட்டுக்கதை, அது ஒரு மித். அந்த மித்தை தான் இன்னைக்கு நம்ம டிபங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை. நல்ல சாய்ஸஸ், நல்ல ஆப்ஷன்ஸை கர்த்தர் உங்கள் முன்னாடி கொண்டு வருவார். உங்கள் திருமண காலங்கள் நெருங்கி வரும்போது, நீங்கள் கல்யாணத்துக்கு ரெடின்னு வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சரியான சாய்ஸஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதில் நீங்கள் யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணுன்னு தான் விருப்பப்படுவார். அதுக்கான ஞானத்தையும் தருவார், வழி நடத்துறதும் தருவார். ஆனால் நீங்கள் தான் சூஸ் பண்ணுமா இருக்கும். ஆனால் பிரதர் ஓசியா கிட்ட கர்த்தர் சொல்லியா, நீ போய் அந்த வேசித்தனத்தில் இருக்கிற அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஓசியா கிட்ட சொன்னார் இல்லையா? ஓசியாட்ட சொன்னார். நீங்கள் ஓசியாவா சொல்லுங்க பார்க்கலாம். ஓசியில் பைபிள் வாங்கி ஃபஸ்ட்டு. நம்ம ஓசியா இல்லை, ஓசியாவுக்கு சொன்னார்ப்பா. அப்போ ஒரு யூனிக் கேஸ் எடுத்து ஜென்ரல் தம் ரூலாக நம்ம மாற்றிடக்கூடாது. யூனிக் கேஸ்னான அர்த்தம், ஒருத்தருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு கான்டெக்ஸ்டில் அவர் சொல்லியிருக்கிறார். அது ஏதோ ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுதலுக்காகவும், அந்த காலகட்டத்தில் அவரை ஊழியக்காரராக கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக அவர் கொடுத்த வார்த்தை. அதில் கூட கர்த்தர் ஓசியாவை த்ரெட்டன் பண்ணதாவோ ஃபோர்ஸ் பண்ணதாவோ நம்ம பார்க்குறதே இல்லையே. ஞாபகம் வச்சுங்க, ஒரு யூனிக் கேஸை ஜென்ரல் ரூலாக நம்ம மாற்றிடவே கூடாது. இப்போ கர்த்தர் தரிசனத்தில் யாரையும் காமிக்க முடியாதா? முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் தரிசனத்தில் நீங்கள் யாரோ ஒருத்தருடைய முகத்தை பார்த்துட்டீங்கன்றதுனால அவர் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் அப்படியே கட்டாயத்தில் இறங்கிடணுன்ற அவசியமும் இல்லை. You go by the word, the principles of the word. Okay? அப்போ கனவுல வர்ற எல்லாரையும் கட்டிக்க முடியுமா என்ன? எத்தனை பேர் கனவுல வர்றாங்க? சில நேரத்தில் ஆக்சிடென்ட் பை மெமரி. எப்போவோ ஒரு தடவை யாரையோ ஒருத்தரை சந்திச்சிங்க, பை மெமரி வருது. அதனால கர்த்தர் காமிச்சிட்டாருன்னு அர்த்தமா என்ன? இது எல்லாமே ஒரு டேஞ்சரஸ் ஜோன்குள்ளே கொண்டு போய் விட்டுருது. அதனால தான் வார்த்தைக்கு திரும்பியும் நம்ம வரணுமா இருக்குது. இன்னொரு சில பேர் சொல்லலாம் தெரியுமா, இவங்க தான் எனக்கு வாழ்க்கை துணையாக இருந்தா, இவங்க எனக்கு ஒரு இட்லி செஞ்சுன்னு இந்த வாரம், இவங்க எனக்கு இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வரட்டும், இல்லைனா அடுத்த வாரம் சர்ச்சில் இந்த பிரதர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆயிருந்தா அவர் பர்பிள் கலர் ஷர்ட் போட்டுன்னு வரட்டும். அன்றைக்கி மூணு பேர் பர்பிள் கலர் ஷர்ட் போட்டுன்னு வராங்க, என்ன பண்ணுறீங்க அப்போ? சொல்லுங்க, இங்கி பிங்கி பாங்கி விளாட்லாமா சர்ச்சில்? யாரை கட்டிக்கிறது அப்படின்ட்டு வார்த்தையின்படி போகணும். நம்ம இந்த வெளியரங்கமான ஒரு சில ப்ரூஃபுங்களுக்காக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. வார்த்தையின் கோட்பாடின்படி நம்ம போகிறோம். அவங்க விசுவாசிகளா? அவங்க முதல் ஆப்போசிட் ஜெண்டரா? அவங்க விசுவாசிகளா? அவங்க குடும்பத்துக்கு ஏதுவானவங்களா? அவங்களுக்கு முதல் திருமணத்துக்கு அவங்க ஸ்டேபிளான ஒரு லெவலில் வந்திருக்கிறாங்களா? அவங்க முதல் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களா? அவங்க குடும்பம் ஒத்துக்குமா இந்த திருமணத்துக்கு? அவங்க ஒருவேளை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த ஆண் அவர் உங்களை காப்பாற்றி உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை பராமரிக்கிறவராக இருப்பாரா? அவர் ஸ்பிரிச்சுவலாக மெச்சோரானவராக இருக்கிறாரா? இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுமா இருக்குது. ஏதோ ஒரு கனவை பார்த்தோ, ஏதோ ஒரு ட்ரெஸ் கலரை பார்த்தோ நம்ம முடிவு எடுத்துடவே கூடாது. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு சில பேருக்கு கர்த்தர் அப்படி வெளிப்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு சில தடவை, ரேர் ஒகேஷன்ஸ். பாஸ்டர் பெனிஹின் கூட அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார். அவர் சொல்கிறாரு, தன்னுடைய தான் திருமணம் பண்ணிக்க போகிற அந்த பெண், அவங்கள தான் திருமணம் பண்ணிக்கணும்னு கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. நான் ஏர்போர்ட்டில் போய் இறங்கும்போது அவங்க எனக்கு ஒரு சீஸ் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வரட்டும், அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவங்க தான் நான் கட்டிக்க போகிறது அப்படின்ட்டு. அதே போல் அவங்க சீஸ் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்போ இவருக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும்னு என்றைக்காவது அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அந்த புத்தகத்தில். ஆனால் அந்த ஒரு கேஸ் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் நம்ம மாற்றிடக்கூடாது. பார், அந்த பொண்ணு தான் உனக்கான பொண்ணாக இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணு, உனக்கு மசால் தோசை அடுத்த வாரம் எத்துன்னு வரட்டும். எத்துன்னு வந்துச்சுன்னா அவள் உனக்கு, எத்துன்னு வரலனா அவள் இவனுக்கு. ஏன் அப்படி போகிறீங்க? விளையாட்டுத்தனத்தில் எறிகிறீங்க. வார்த்தைக்கு வரலாம், ஆவியானவருடைய ஞானத்துக்கு நம்ம இடம் கொடுக்கலாம். அப்போ பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் ஆவியானவர் காமிப்பார். யாரை செலக்ட் பண்ணுறது? அவரே வழி நடத்துவார், வார்த்தையின் கோட்பாடுகள் மூலமாகவும் ஆவியானவருடைய உணர்த்துதல் மூலமாகவும். ஒருவேளை இந்த ஃபிலாசபியை உங்களுடைய ஃபிலாசபியாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா, எனக்குன்னு ஒருத்தரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருப்பார், யாரது அப்படின்ற அந்த ஃபிலாசபியை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸில் இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? முதலாவது, நீங்கள் டேட்டிங்கில் இறங்கினாலோ இல்லை திருமணத்தில் இறங்கினாலோ ஒரு பெரிய டிமாண்டிங் கண்ட்ரோலிங் மைண்ட் செட் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன், அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்வீங்க, நான் தான் உங்கள் பர்ஃபெக்ட் சாய்ஸு, நீங்கள் தான் என் பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதனால் இந்த உறவை விட்டுறக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு சில குணாதிசயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண போயிடுவோம். ஏன்? ஏன்னா அந்த தவறான தத்துவத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோமே. இன்னொன்று நடக்க போது பாருங்களேன், ஒரு பாதுகாப்பற்ற நிலை, இன்செக்யூரிட்டி, சமாதானமற்ற நிலைன்னு சொல்லுவேன். அப்படின்னா அர்த்தம், அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது, அவங்கள மிஸ் பண்ணிடக்கூடாது. இவங்க தானா அது? யாரோ ஒரு சிஸ்டர் வந்து நல்லா பேசிட்டு போயிடுவாங்க சர்ச்சில், இவங்க தானா அது? யாரோ ஒருத்தர் கால் பண்ணுறாங்க, அது பார்த்தா அவர் கஸ்டமர் கேர்லேருந்து இருக்கும், ஆண்டவரே வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இவங்க தானா அது? நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஜெபத்திலையா இருக்கட்டும், வாழ்க்கையிலையா இருக்கட்டும், நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒரு அழகான பொண்ணு வந்து பேசிட்டு போயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு அவனுக்கு தூக்கம் இல்லை, ஆண்டவரே இவங்க தானா அது, சொல்லுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர். ஏன்னா இவங்க அந்த தத்துவத்தை ஏற்றுக்கிட்டாங்க தெரியுமா, யாரோ ஒருத்தரை கர்த்தர் உனக்கு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், மிஸ் பண்ணிடாத. அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஒரு ஃபவுண்டேஷன் பாருங்கள், அது நம்மளை ஒரு இன்செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு போயிடும். திருமண வாழ்க்கையில் உள்ள குழப்பங்களை ஏற்படுத்தும் தெரியுமா, நீங்கள் இந்த மாதிரி நம்பிட்டீங்கன்னா. ஏன்? ஏன்னா திருமணம்னா என்ன அர்த்தம், ஒரு சில குழப்பங்கள் வரும், ஒரு சில டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும், தான் திருமண வாழ்க்கை. ஆனால் யாரோ ஒருத்தரை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறாருன்னு நம்பி, இதுதான் அந்த பொண்ணு, இதுதான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதான ஒரு சண்டை வந்தவொடனே உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், என்னான்னு தெரியுமா, இவங்க தான் ரியலாகவே ஆண்டவர் எனக்கு வச்ச சாய்ஸான்னு தெரியலையே, அவசரப்பட்டு கட்டிக்கினானான்னு தெரியலையே. மனசில் இருக்கிற வரைக்கும் அதே ஒரு சமாதானத்தை கெட்டு விட்டுருது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தப்பி தவறி வாயத்திறந்து சொல்லிடுவீங்க. மோஸ்ட்லி பாருமா, நான் நினைக்கிறேன் நம்ம தப்பாக கல்யாணம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், மோஸ்ட்லி நீ எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், பொழைச்சி போகிறீங்களா அன்றைக்கி நைட்டு, சொல்லிட முடியுமா அதை? இன்னும் சண்டை பெருசாக போயிடும். அப்போ திருமண வாழ்க்கையே ஒரு சந்தேகத்தின் ஒரு அஸ்திபாரத்தில் நடத்துகிற மாதிரி போயிடும். எப்படி தெரியுமா? மேபி ஷி வாஸ் நாட் த ரைட் ஒன், பட் நோ ஐம் ஸ்டக் வித் த ராங் ஒன், ஐம் ஸ்டக் வித் த ராங் ஒன். தவறானவங்க கூட வாழ்க்கை நடத்தணுமே அப்படின்னு சொல்லி, அதனால தான் இந்த ஃபிலாசபியை தூக்கி எறியணும் நம்ம. இன்னொரு டேஞ்சர் என்ன தெரியுமா, ஒருவேளை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிரிவினை ஏற்பட்டாலோ, அவங்க தான் என் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருந்தாங்க ஆனால் பிரிஞ்சுட்டாங்க, இனி நான் டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இறங்கிடுவாங்க. என்னன்னு தெரியுமா, ஐ வில் நாட் லவ் அகேன், ஐ வில் நாட் ஹோப் அகேன், ஐ டோன்ட் வாண்ட் மேரேஜ் அப்படின்றவாங்க. என்னன்னு கேட்டால், என் பர்ஃபெக்ட் சாய்ஸ், அவளே இல்லைனா எனக்கு வேற யாரும் வேண்டாம். ஒரு பூ தொட்டியில் ஒரு பூ உதிர்ந்துச்சுன்னா இன்னொரு பூ மலரும், ஆனால் விழுந்த பூ எடுத்து திரும்பி ஒட்ட வைக்க முடியுமா? முடியாது. யாரை பற்றி பேசணுங்கிறத, அந்த பொண்ணு தான், அத்தான் அந்த பூ, அது என்னை விட்டு போயிட்டா அவ, அதனால என் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருந்தா வேறு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, யூ வில் நாட் மூவ் ஆன். திருமணத்தில் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு விபத்து, வாழ்க்கை துணை இறந்துடுறாங்க, ஏன் ரீமேரேஜ் பண்ணிக்கக்கூடாது? ஒரு வேளை அவங்க நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ், கர்த்தர் எனக்காக தேர்வு செய்த மனிதன், மனுஷி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த மனசே வராது இன்னொருத்தர் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு. சட்டத்தில் இடம் இருந்தாலும் அவங்களுடைய இருதயத்தின் வட்டத்தில் இடமா இருக்காது. ஏன்? ஏன்னா அந்த கோட்பாடு, அந்த தவறான கோட்பாடு அவங்கள ஆட்டி படைக்குது. அதனால தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லணும்னு விருப்பப்படுறேன். வாழ்க்கை துணையை தேடுற அந்த பயணத்தில் ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் அநேக நல்ல மக்களை, நல்ல தீர்மானங்களை, இப்படி சொல்லாமா, நல்ல ஆப்ஷன்ஸை உங்கள் முன்னாடி கொண்டு வருவார். நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் யார் உங்கள் வாழ்க்கை துணை. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, கர்த்தர் நீங்கள் எனக்காக சூஸ் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுவார், பார் என் மகனை கொடுத்துட்டே நான் இந்த மாதிரி இறங்கலை, கண்டிப்பாக என் மகனை ஏற்றுக்கன்னு சாய்ஸை உன்ட்ட தானே கொடுத்தேன். அதே போல தான் உன் மனைவி விஷயத்தில், உன் கணவர் விஷயத்தில் நீ தான் சூஸ் பண்ணும். ஆனால் நான் உனக்கு ஞானத்தை தருவேன், என்னுடைய ஆவியானவர் உன்னை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார், என் வேதத்தில் உனக்கு தேவையான கோட்பாடுகள் அவைலபிளாக இருக்குது, இதை நீ எடுத்துக்க, இதை வச்சு உன் வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்க, யார் பெஸ்ட்டு அவங்கள நீ செலக்ட் பண்ணிக்க. You make the choice to choose the right kind of person for your life and I will guide you. And after you get married, don't ask the question of, was she the right one? இவங்க தான் சரியானவங்களா, நான் கட்டிக்கிட்டவங்க சரியானவங்க தானே கேள்வி கேட்காத, நீ அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணையாக இருக்கிறியான்ற கேள்வி கேளுன்ற ஆண்டவர். அதனால தான் திருமணமானவங்கள்ட்ட அப்போஸ்தலர் பவுல் அவர் கொடுக்குற அறிவுரை பாருங்களேன், கணவர்கள் உங்கள் மனைவிகள் மேலே அன்பு கூறுங்கன்றார், மனைவிகள் உங்கள் புருஷர்களை கனப்படுத்துங்கன்றார். ஒரு தடவையாவது சொன்னாரா, கணவர்கள் இது தான் கரெக்டான பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு சொன்னாரா, இல்லை மனைவிகள் அவர் தான் கரெக்டானவரான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா விஷம் வச்சு கொள்ளுங்க சொல்லிக்கிறாரா? அப்படி இல்லை, என்ன தர்மா சொல்கிறாரு, வேறு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அந்த கேள்விக்கு இடம் இல்லை, இப்போ வேறு மாதிரி கேள்வி கேட்கணும், நான் சரியான கணவராக நடந்துக்கிறேனா, நான் சரியான மனைவியாக நடந்துக்கிறேனா? கல்யாணம் ஆயிடுச்சு, திருமணத்தை வேலை செய்ய வைங்க, ஆவியானவர்களை பலப்படுத்துவார், கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு தவறான தத்துவத்தை நம்ம டிபங்க் பண்ணியிருக்கிறோம், ஒரு கட்டுக்கதையை நம்ம உடச்சிருக்கிறோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஒரே ஒருத்தரை கர்த்தர் உங்களுக்காக தேர்வு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி தவறான தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு தேவையில்லாத ப்ரெஷருக்குள்ளே போகாதீங்க. ரிலாக்ஸாக வாழுங்க. உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தர் ஒரு சில நல்ல குணமுடைய ஜனங்களை கொண்டு வருவார், உங்கள் பாதையில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கான ஞானத்தை ஆவியானவர் தருவார். அதுக்கான சத்தியங்களை கர்த்தருடைய வார்த்தையிலேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சமாதானமாக இருங்க, கொஞ்சம் நல்லா மூச்சு விடுங்க. வரப்போகிற எபிசோட்ஸில் இன்னும் நிறைய சத்தியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.